Translation for one who explains this supreme secret to the devotees. Pure devotional service is guaranteed, and at the end, he will come back to me. Purport generally is advised that Bhagavad Gita be discussed amongst the devotees only for those who are not devotees who understand neither Krishna nor Bhagavad Gita. Those who do not accept Krishna as he is and Bhagavad Gita as it is should not try to explain Bhagavad Gita whimsically and become offenders. Bhagavad Gita should be explained to persons who are ready to accept Krishna as the Supreme Personality of Godhead. It is a subject matter for the devotees only and not for philosophical speculators. Anyone, however, who tries sincerely to present Bhagavad Gita as it is will advance in devotional activities and reach the pure devotional state of life. As a result of such pure devotion, he is sure to go back home, back to Godhead.
In the Paramahasite, the Bakteridam Lakubavanaki, two Bakti Tondu, Uri Pertapurodode, Avan Idi Lichemaha and Edathin Burigara. Pordore, Bhagavad Bakter Hin Madil Matum, Vivadika Padavendum into Pudavaha of the Skipuria. In an ill Bakter Allah, the Krishna Reo, Bhagavad Gita, Purin the Kodabria, the Krishna Reim, Bhagavad Gita, Ulapuri, Erka, the Word, Bhagavad Gita, Manambona Pokil, Rakmarita, Aparadam Lake Kurade, Krishna Re. Krishna Purushottamarana, Murmudar Karola, Hitrukula, Tayara Hirpur, Kumatame, Bahad Gita, Uraka Purvendum. Is the Bakterakana Purl, Tatu Karpane Alakana, the Lai, Kiripinam Bahad Gita, Ulla the Ulabri, Editha, Nermea, Yaro, one which is Sidal, Bakti in Selililavan Munetramade, Walvil Tuya Bakti in Erevan, Atahutuya Bakti in Vedevaha, Avan Murmudar Karolin, Turna, Tikitil, which is the Uri.
Yeah. So this verse is the at the conclusion of the Bhagavad Gita.
In the padam Bhagavad Gita in mudivariyaga kurapagirathu.
And Krishna has already told Arjuna that you give up everything and simply surrender unto me.
Melum Krishna yerkinave Arjunanukku anaithaiyum kai vittu enidam saranadai endru kurirukkar.
So it's indicated that bhakti is the highest process.
Okay, inga bhaktiye unadamana melana oru valimurai endru kurikkapattullathu.
So that is paramam guhyam, this highest secret.
Idu parama guhyam adhaavadhu unadamana rahasyam.
Previously Krishna has said, I will teach you something secret.
Idharku munnaga Krishna naan ungalukku rahasyamanadhai solli kodukiren endru sonnar.
And then he explained about brahman. Then he said, I will teach you something more secret. Then he explained about
Paramatma.
And then finally, he says, I tell you the highest secret.
So
the highest secret, one that is Bhagavan.
Bhagavan endradhum.
And then the process to realize Bhagavan, which is bhakti.
Melum, and the Bhagavane unarvadarkana oru valimurai, aduve bhakti yogam.
So these two factors are there, Bhagavan and bhakti.
Adhu Bhagavan bhakti endra irandu kaaranangal
undu. So Krishna has indicated here, you have to give this secret to certain people.
You
give it to devotees.
The
previous verse he says, don't give it to people who are not devotees. Do not give it to people who have no austerity. Do not give it to people who are envious of the Lord. We teach all about Bhagavan to people who are favorable. But if we can only preach to devotees, that means they must already know about devotion.
அவர்களுக்கு ஏற்கனவே பகவானை பற்றி தெரியுமே.
So why do we have to preach the people that already know?
ஆக ஏற்கனவே அறிந்தவர்களுக்கு நாம் ஏன் அதை பிரச்சாரம் செய்ய வேண்டும்?
So what this means is that we give the knowledge to people who are favorable.
அதாவது இதற்கு பொருள் என்னவெனில், சாதகமான உகந்த மன பக்குவம் உடையவர்களுக்கு நாம் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும்.
So they are favorable, but they don't have all knowledge.
அவர்களுக்கு சாதகமான மனப்பக்குவம் உண்டு, ஆனால் அனைத்து ஞானமும் அவர்களிடம் இல்லை.
So favorable means that they have some faith in Bhagavan.
சாதகமான மனப்பக்குவம் என்றால் அவர்களுக்கு பகவான் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பது பொருள்.
But they don't know too much about him.
ஆனால் பகவானை பற்றி அவர்களுக்கு பெரிதாக ஞானம் இருப்பதில்லை.
So therefore we can explain to them.
ஆகவே அத்தகையவர்களுக்கு நாம் பகவானை பற்றி விளக்கி எடுத்து சொல்லலாம்.
On the other hand, the instruction is given, we should not preach the faithless people.
அதாவது மற்றொரு குறிப்பு என்னவென்றால், நம்பிக்கை அற்றவர்களுக்கு நாம் இந்த உண்மையை பற்றி, இந்த ஞானத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடாது.
So definitely we do not preach to people who are hostile.
எதிரிகளாக இருப்பவர்களுக்கு நாம் இதை பற்றி எடுத்து சொல்லவே கூடாது.
So in the previous verse it said don't preach to the envious people.
இதற்கு முன் பதத்தில் பொறாமை உள்ளவர்களுக்கு, காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்களுக்கு நாம் இதை எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது.
And it also mentions don't preach to the people who have no austerity.
மேலும் எந்த விதமான ஒரு விரதமோ அல்லது கட்டுப்பாடோ அற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்லப்படாது
சொல்லப்பட்டுள்ளது.
அதாவது தங்களது புலன்களை அடக்கி ஆள முடியாதவர்களுக்கு நாம் இதை
சொல்லக்கூடாது.
அவர்களிடம் லௌகிக பற்று அதிகமாக இருக்கும்.
Plus they have no faith.
மேலும் அவர்களுக்கு நம்பிக்கை என்பது கிடையாது, பகவான் மீது நம்பிக்கை கிடையாது.
So generally we avoid such persons.
பொதுவாக அத்தகைய நபர்களை நாம் தவிர்க்க வேண்டும்.
So you will probably meet many people like that when you're trying to distribute Bhagavad Gita's.
சாதாரணமாக நாம் பகவத் கீதையை விநியோகம் செய்யும்போது இது மாதிரி நிறைய மக்களை சந்திக்க முடியும்.
So we don't waste too much time trying to convince them of something that they don't want.
அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நாம் அதிக நேரத்தை வீணடிப்பதில்லை.
Similarly, Vaisheshika Prabhu, when he's encouraging people to do book distribution, then he says, well, you can look at all these different people around and you see some, they don't look like they're so favorable, so you avoid those persons.
Vaisheshika Prabhu கூட சொல்லிட்டிருந்தாங்க. So, புத்தக விநியோகம் செய்யும்போது நாம் நிறைய மக்களை சந்திக்கலாம், அதில் சாதகமற்றவர்களை, சரியான அந்த மனப்பக்குவமற்றவர்களை நாம் தவிர்க்க வேண்டும்.
So we can speak to people and then we see they have a little bit of spiritual interest.
நாம் மக்களிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு சிறிதளவு ஆன்மீக நாட்டம் இருப்பதை காணலாம்.
So in the Bhagavatam it is said that the Madhyam Arikari he preaches to the innocent people.
பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது மத்தியமாதிகாரி என்பவன் அப்பாவி மக்களுக்கு, அதாவது ஞான சிறிதளவு உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறான்.
And he avoids the demons also who are hostile.
அசுரர்கள், தெய்வீக ஞானத்துக்கு எதிர்மறையானவர்களுக்கு நாம் இந்த ஞானத்தை கொடுப்போம்.
So these innocent people, they have some favorability or faith, but they don't know anything.
நடுநிலைமையை வைக்கும் அறியாத மக்கள், அவர்களுக்கு நாம் இந்த ஞானத்தை கொடுக்கலாம், எடுத்து சொல்லலாம்.
So we can preach to them and we can give them Bhagavad Gita.
அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு பகவத் கீதையை நாம் விநியோகம் செய்யலாம்.
So that is what Krishna is saying here. You can give this most secret knowledge to such devotees, such persons.
Krishna இங்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இந்த மிக உன்னதமான ஞானத்தை அத்தகைய நம்பிக்கை உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று.
So of course this is beneficial for that ignorant person.
அந்த ஞானமற்ற மனிதனுக்கு இது மிகவும் நன்மை தயப்பதாக இருக்கும்.
But then Krishna is explaining something else.
மேலும் கிருஷ்ணர் மற்றொன்றை விளக்குகின்றார்.
That person who explains the highest secret to these innocent people, he gets devotional service.
மேலும் கிருஷ்ணர் சொல்வது என்றால், அந்த ஞானமற்ற மக்களுக்கு இந்த ஞானத்தை எடுத்து சொல்லும் பக்தனுக்கு உன்னதமான ஒரு சேவை, பக்தி சேவை என்று சொல்கிறார்.
Or rather, he advances in devotional service.
அத்தகைய பக்தன் பக்தி சேவையில் முன்னேறுகின்றான்.
That is mentioned here by saying that he has bhakti, but it is parabhakti. And then furthermore, Krishna guarantees, he says, certainly without doubt, he will come to me.
மேலும் கிருஷ்ணர் வாக்குறுதி இருக்கின்றார், அத்தகைய பக்தன் தவறாமல் என்னை வந்து அழைக்கிறான் என்று சொல்கிறார்.
So this is a promise of Krishna.
இது பகவான் கிருஷ்ணர் கொடுக்கும் ஒரு வாக்குறுதி.
It is noted by our acharyas, the Lord does not often make promises.
நம்முடைய ஆச்சாரியர் சொல்வதால் மகான் இத்தகைய வாக்குறுதிகளை கொடுப்பதில்லை.
But he does make promise to his devotees.
ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு அத்தகைய வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்.
He says, Namai bhakta pranasyati, my devotee is never vanquished.
Namai pranasyati, என்னுடைய பக்தன் எப்பொழுதும் அழிவதில்லை என்று சொல்கிறார்.
And here he says, certainly, without doubt, that devotee will come to me.
இங்க அவர் கூறுவது வார்த்தை நிச்சயமாக தவறாமல் என்று இரண்டு வார்த்தைகளை உபயோகித்து அந்த பக்தன் என்னிடம் வந்து என்னை வந்து அடைகிறான் என்று சொல்கிறார்.
So the reason he makes this promise is explained in the next verse.
இந்த வாக்குறுதிக்கான காரணத்தை அடுத்த பதத்தில் கூறுகிறார்.
He says that devotee who gives mercy to others, he is the dearest to me.
மற்றவர்களுக்கு இந்த கருணையை எடுத்துக் கொடுக்கும் பக்தன் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் என்று அடுத்த பதத்தில் சொல்கிறார்.
So therefore Krishna has great affection for those devotees who explain about bhakti to other people.
ஆகவே பக்தி பற்றி மற்ற மக்களுக்கு விளக்கி கூறும் பக்தர்களிடம் கிருஷ்ணர் மிக மிக பிரியம் கொண்டுள்ளார்.
Furthermore, Vishnu Chakravarti Thakur explains that the Lord actually empowers these devotees.
மேலும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் சொல்கிறார், இத்தகைய பக்தர்களுக்கு உன்னதமான ஒரு உரிய சக்தியை பகவான் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்.
So not every generation or every year or every day does the Lord appear in the material world. He may appear once in one yuga.
பகவான் யுகத்திற்கு ஒரு முறையே அவதரிக்கின்றார்.
So the Lord does not personally deliver everyone.
பகவான் நேரடியாக அனைவருக்கும் இதை கொடுப்பதில்லை.
But he empowers the devotees.
ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கின்றார்.
And he allows these devotees to distribute his mercy.
தன்னுடைய பக்தர்கள் மூலமாக இந்த கருணையை அவர் வாரி வழங்குகிறார்.
So the devotees are the representatives of, or the, we can say, the mediums of Krishna's mercy.
ஆகவே மகானது கருணைக்கு பிரதிநிதிகளாக அல்லது அவரது மூலமாக பக்தர்கள் மூலமாக மகானின் கருணை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
We know that copper wire will conduct electricity.
சிப்பு கம்பியின் மூலம் மின்சாரம் பாய்வதை நாம் அறிவோம்.
Iron wire does not conduct.
இரும்பின் மூலமாக நாம் அது பாயாது.
And of course, if we have silver or gold wire, very good conductors.
வெள்ளி அல்லது தங்க கம்பிகள் இருந்தால் அதில் மின்சாரம் பாயும்.
But we don't see gold and silver wires in all the places around because it's too expensive.
ஆனால் வெள்ளி அல்லது தங்க கம்பிகளை நாம் எங்கும் பார்க்க முடியாது, ஏனென்றால் அது விலை அதிகமானவை.
So the copper wire is good enough to conduct.
இந்த செப்பு கம்பிகள் போதுமானவையாகும்.
So similarly, the Lord doesn't necessarily require only the highest devotees. All these devotees he empowers to deliver his message.
ஆகவே அதே போன்றே பகவான் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அதன் மூலமாக கருணையை பொதுமக்களுக்கு கொடுக்கின்றார்.
So these are called the madhyam adhikaris.
இவர்களே மத்தியம் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது.
They are friendly with the devotees, they avoid the demons and they preach to the innocent people.
இவர்கள் பக்தர்களுடன் நண்பர்களாக பழகுகிறார்கள், அசுரர்களை தவிர்க்கிறார்கள், ஞானமற்ற மக்களுக்கு ஞானத்தை எடுத்துக் கொடுக்கிறார்கள்.
So the Lord gives them some power, some shakti.
ஆகவே பகவான் இவர்களுக்கு சிறிது சக்தியை கொடுக்கின்றார்.
And then he allows these devotees to distribute that mercy where they decide to do it. He doesn't tell them where to go. He allows them to make their own choices.
ஆகவே வராக கொடுக்கப்பட்ட சக்தியை அந்த பக்தர்கள் எங்கெல்லாம் கொடுக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் விருப்பப்பட்ட இடத்தில் விருப்பப்பட்ட நபர்களுக்கு கொடுக்க வாய்ப்பை பகவான் அளிக்கிறார்.
So therefore, the preacher should feel that actually he is the representative of Krishna.
ஆகவே பிரச்சாரம் செய்பவர்கள் தாம் கிருஷ்ணரது பிரதிநிதி என்பதை நன்றாக உணர வேண்டும்.
And he has been empowered by Krishna to deliver Krishna's message.
கிருஷ்ணருடைய செய்தியை மக்களுக்கு கொடுப்பதற்காக கிருஷ்ணரால் தனக்கு சக்தி கொடுக்கப்பட்டுள்ளதை அவர்கள் உணர வேண்டும்.
Now, of course, many devotees will say, well, I don't know everything, so how I can deliver all this mercy?
ஆனால் நாம் பார்க்கலாம், சாதாரணமாக நிறைய பக்தர்கள் எனக்கு முழுமையான ஞானம் இல்லையே, நான் எவ்வாறு இந்த கருணையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேள்விகள் கேட்கிறார்கள்.
So that is true, but then again, even if they don't know, at least they can deliver the Bhagavad Gita.
உண்மையே அவர்களுக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் விரும்பினே பகவத்கீதை என்ற புத்தகத்தை எடுத்து போய் மக்களுக்கு கொடுக்கலாம்.
So this contains that highest knowledge or the greatest secret.
அந்த புத்தகம் பகவத்கீதை என்பது உன்னதமான ஞானத்தையும் உன்னதமான ரகசியமான ஞானத்தை கொண்டுள்ளது.
And as Prabhupada has indicated in the video, this is the knowledge and the explanation of Bhagavad Gita which comes down in Parampara.
மேலும் சில பிரபுபாத அவர்கள் இந்த குறும்படத்தில் கூறியது போல இந்த பகவத்கீதை என்ற ஞானம் பரம்பரை மொழியாக நமக்கு வருகின்றது.
So it is perfect knowledge.
ஆகவே இது பூர்ணமான ஞானமாகும்.
So even if we don't know everything, at least if we can encourage people to accept and read Bhagavad Gita, then they get the perfect knowledge.
நமக்கு முழுமையான ஞானம் இல்லாவிட்டாலும் மக்கள் இந்த பகவத்கீதையை வாங்கி படிப்பதற்கு நாம் ஊக்கம் அளிக்கலாம், அதற்கு ஒரு கருவியாக இருக்கலாம். இதன் மூலமாக அவர்கள் பூர்ணமான ஞானத்தை பெற வழி அமைத்துக் கொள்ளலாம்.
So Krishna has great affection for these devotees.
இத்தகைய பக்தர்களிடம் கிருஷ்ணர் பெரும் அன்பையும் பற்றியும் கொண்டுள்ளார்.
Why? Because they are the ones who are doing Krishna's job when he's not personally present.
ஏனெனில் கிருஷ்ணர் இவ்வுலகில் இல்லாத போது இந்த பக்தர்களே கிருஷ்ணர் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
So Krishna says, these are the people who are dearest to me.
ஆகவே தான் கிருஷ்ணர் இத்தகைய பக்தர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்கிறார்.
So they are dearest because they are doing Krishna's work of delivering all the fallen souls.
அவர்கள் பிரியமானவர்கள் ஏனெனில் இந்த இழந்த பக்தர்களை காப்பாற்றி கிருஷ்ணர் செய்ய வேண்டிய சேவை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
In other words, the devotees are a reflection of Krishna's compassion.
மற்றொரு விதமாக சொன்னால் பக்தர்கள் கிருஷ்ணருடைய கருணையின் பிரதிபிம்பமாகும்.
So Krishna is the most compassionate.
கிருஷ்ணரே மிகவும் கருணை வாய்ந்தவர்.
So he is the best giver.
இவரே தலை சிறந்த கொடையாளி.
He wants to give the highest thing.
அவர் உன்னதமானதையே கொடுக்க விரும்புகின்றார்.
But these devotees become the givers also.
அதேபோன்று பக்தர்களும் கொடையாளிகளாகிறார்கள்.
They're acting on Krishna's behalf.
கிருஷ்ணருக்காக அவர்கள் செயற்படுகிறார்கள்.
So therefore Krishna is most affectionate to these persons.
ஆகவே தான் கிருஷ்ணர் இந்த பக்தர்களிடம் மிகவும் அன்புரியவராக அன்பு கொடுப்பவராக இருக்கிறார்.
This is among all human beings, these are the most dear to me.
ஆகவே தான் அவர் மனித குலத்திலேயே இத்தகைய பக்தர்களே எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள், எனது அன்புக்குரியவர்கள் என்று சொல்கிறார்.
Of course, all devotees are dear to the Lord.
இருப்பினும் அனைத்து பக்தர்களும் பகவானுக்கு பகவான் பிரியத்திற்குரியவர்களே.
But if they can increase the number of devotees, that's even better.
ஆனால் பக்தர்களது எண்ணிக்கையை பெருக்கும் அந்த பக்தர்கள் மிகவும் நெருங்கியவர்கள் ஆகிறார்கள்.
So Krishna's compassion is not that he wants to make people worship him. The idea is that they can develop perfection and get complete bliss.
ஆகவே கிருஷ்ணருடைய கருணை அவரை வந்து வணங்க செய்ய வேண்டும் என்பதல்ல, பக்தர்கள் அனைவரும் முழுமையான ஞானத்தை பெற்று பூர்ணமான நிலையை அடைய வேண்டும் என்பதே அவரது கருணை.
So these devotee preachers are the persons that help Krishna fulfill that desire.
ஆகவே பிரச்சாரம் செய்யும் இந்த பக்தர்களே கிருஷ்ணரது ஆசைகளை நிறைவேற்றுபவர்களாவார்கள்.
So therefore these verses are a glorification of the devotee who preaches this message of Bhagavad Gita.
ஆகவே இப்பதங்கள் பகவத்கீதையை பிரச்சாரம் செய்யும் பக்தர்களை புகழ் பாடும் சேவர்களாகும்.
So Krishna guarantees that this person, he may not be perfect, but by doing this work of preaching, then he advances more and more and more until he gets the highest bhakti.
ஆகவே கிருஷ்ணர் சொல்கிறார், பூர்ணமான நிலையை அடையாதவர்களாக இருந்தாலும் இத்தகைய பக்தர்கள் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக மேலும் மேலும் ஞானத்தை பெற்று முழுமையான ஒரு பூர்ணமானவர்களை அறிகிறார்கள்.
And when he has that highest bhakti, then he is qualified to attain the abode of the Lord.
ஆகவே இந்த உன்னதமான நிலையை பக்தியில் அவர்கள் அடையும் பொழுது பகவானது இருப்பிடத்தை சென்றடைவதன் தகுதியை பெறுகிறார்கள்.
So therefore this work of explaining Bhagavad Gita to others is actually a very very effective method of sadhana.
ஆகவே மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பகவத்கீதையை பற்றி பிரச்சாரம் செய்யும் இந்த சேவையானது நாம் உன்னத நிலையை அடைவதற்கு ஒரு கருவியாகும்.
Attaining the highest bhakti and attaining the Lord, that is the goal.
உன்னதமான பக்தி நிலையை அடைந்து பகவானை அடைவதே பக்தியின் குறிக்கோளாகும்.
That is represented by say bhakti mai param kritva mame vaisaja samsaraha, that's the goal.
பக்தியை அடைந்து பகவானை அடைவதே நம்மளுடைய குறிக்கோள் என்பதாகும்.
But what is the sadhana?
ஆனால் சாதனா, அதற்கான பழக்கம் என்ன?
What is the means to get to the goal?
அந்த வழிமுறை தான் என்ன?
So that is explained in the first line. The person, he explains this highest secret to the devotees.
அது முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையை, இந்த பகவத்கீதையை பற்றி பக்தர்களுக்கு எடுத்து கூறுவதே அந்த வழிமுறையாகும்.
Preaching the Bhagavad Gita's message to others is the highest sadhana.
ஆகவே பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளதை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதே உன்னதமான சாதனை என்பதாகும்.
In this way, Krishna is glorifying the devotees as well as glorifying the Bhagavad Gita.
இவ்வாறாக கிருஷ்ணர் பகவத்கீதையும் பக்தர்களையும் புகழ் பாடுகின்றார்.
Those devotees who distribute Bhagavad Gita, then they attain that goal which is described in the Bhagavad Gita.
ஆகவே பகவத்கீதையை விநியோகிப்பதன் மூலமாக பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிக்கோளை பக்தர்கள் அடைகிறார்கள்.
Those who explain the highest secret realize the highest secret.
இந்த உன்னதமான ரகசியத்தை எடுத்து சொல்பவர்கள் அந்த ரகசியத்தை உணரவும் செய்கிறார்கள்.
In this way Krishna concludes the Bhagavad Gita by giving blessings to the devotee who distributes this knowledge.
அதே இந்த ஞானத்தை தரப்பும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து பகவத்கீதையின் முடிவுரையை கிருஷ்ணர் கூறுகின்றார்.
Prabhupada encouraged all devotees to somehow or other preach.
ஆகவேதான் சில பிரபுபாத அவர்களும் பக்தர்கள் ஏதோ ஒரு முறையில் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கின்றார்.
And that is why Bhaktisiddhanta Saraswati Thakur told Prabhupada, let us sell the temples and sell all the marble and we'll just print books and distribute books.
அதனால்தான் பிரபுபாதரின் குருவான சில பக்திசித்தாந்த சரஸ்வதி அவர்கள் கோவில்களை விற்றாவது புத்தகங்களை அச்சிட்டு பிரச்சாரம் செய்து சொன்னார்.
So this is a very effective way by which we can attain our goal, Krishna.
அதுதான் இது நம்முடைய குறிக்கோளான கிருஷ்ணரை அடைவதற்கு மிகவும் உன்னதமான சரியான வழியாகும்.
So everybody should very enthusiastically partake of this type of sadhana.
அனைவரும் இத்தகைய ஒரு சாதனையில் உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
It is pleasing not only to Krishna but to Bhaktisiddhanta Saraswati Thakur and to Srila Prabhupada.
இது ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் மற்றும் கிருஷ்ணர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும்.
ஹரே கிருஷ்ணா,
ஹரே கிருஷ்ணா.